எல்லாவற்றை பார்க்கலாம். நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தீர். வானங்களில் உம்முடைய வார்த்தைகள் நிலைத்திருக்கிறது. என்றும் அழியாத உம்முடைய வசனத்தை, இந்த வார்த்தைகளை கருத்தாய் நாங்கள் கவனிக்க, கர்த்தாவே எங்களை சிந்தனைகளை திறந்து விடுங்க, எங்களுடைய இருதயங்களை திறந்து விடுங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல் இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் விழுந்து ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், திருப்பங்கள் உண்டாகட்டும், மாற்றங்களும் மனம் திரும்புது. நீ விரும்புற அளவுக்கு எங்களை மாற்றுங்க, நீ விரும்புற அளவுக்கு எங்களை மாற்றுங்க, எங்களை வணையுங்க, எங்களை ஒப்பு கொடுங்க, விட்டுக் கொடுங்க. இயேசு தாமதத்தில் வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆ உட்கார். இந்த நாள் செய்திக்கு முதல் வேதத்திலிருந்து ஒரு வசன வாசிக்க கேட்போம். ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்களை வாசிக்க, ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம். படி.
மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ இன்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே.
மனுஷனுடைய
மகிமையெல்லாம் போலவும் இருக்கிறது.
பெருமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது.
புல்
உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது.
கர்த்தருடைய வசனமோ
என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிற வசனம் எதுவே. இதை கவனிங்க. மாம்சம் எல்லாம் புல்லை போலும் மனுஷருடைய பெருமை, மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறார். சோ தேவனுக்கு முன்பாக மாம்சமான மனுஷர் எல்லாம் புல்லை போல இருக்கிறார். சொல்லப்பட நீங்களும் நானும் ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய பார்வையில புல்லை போல இருக்கு. மனுஷனுக்குள்ள இருக்கிற பெருமைகள், மனுஷனுக்குள்ள இருக்கிற மேன்மைகள் எல்லாம் புல்லின் பூவை போல இருக்குதான். புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது. ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆகவே மனுஷன் பிறக்கிறான், அவன் இந்த பூமி விட்டு அகன்று போகிறான். ஒரு சந்ததி வருகிறது, இன்னொரு சந்ததி போகிறது. சூரியன் உதிக்கிறது, திரும்பும் வரைகிறது. காற்று வருகிறது, வந்த திசையில் திரும்ப போகிறது. எனக்கு அருமையானவர்களே, மாமிசமான யாவரும் தேவனுக்கு முன்பாக புல்லை போலவும் மனுஷனுக்குள்ளே இருக்கிற மகிமை பெருமையெல்லாம் புல்லின் பூவை போல வருகிறார். ஆகவே புல் உலர்ந்து பூ உதிர்ந்தது, ஆனால் கர்த்தருடைய வசனம் மாத்திரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதா. உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது இந்த வார்த்தை தான். ஆகவே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கிறது நல்லது. என்றென்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்கிற கர்த்தருடைய வசனங்களை நாம் கருத்தாய் கேட்கிறது, கருத்தாய் கவனிக்கிறது, கருத்தாய் நம்முடைய இருதயங்களிலே எடுத்துக்கொள்வதற்கு மிகவும் மிகவும் தேவையானதாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் வளருவதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. தேவ சாயலாக நாம் மாறுவதற்கு தேவனுடைய வசனம் நமக்கு தேவை. தேவனுடைய திட்டங்களையும் சித்தங்களையும் நோக்கங்களையும் அறிந்து கொள்ள நமக்கு தேவனுடைய வசனம் தேவை. நாம் பக்தியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. ஆண்டவரை சரியான விதத்தில் ஆராதிக்க தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் ஜெபிக்க மன்றாட தேவனுடைய வசனம் நமக்கு தேவை. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவையாக இருக்குது. இது ஒரு படி வேலை போனால் நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையை அளந்து பார்க்கிற ஒரே ஒரு தூக்கு நூல் நீங்கள் கையில் வைத்திருக்கிற தேவனுடைய வசனம் தான். நம்மை பற்றி 10 பேர் பல காரியங்களை சொல்லலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அளந்து பார்க்கிற ஒரே ஒரு தூக்கு நூல் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு தூக்கு நூல் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது? அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? அது நீதி உள்ளதாக இருக்கிறதா? அது தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா? ஆவியினால் நடத்தப்படுகிறதா என்கின்றதை நாம் அளந்து பார்க்கிறது எங்கே? தேவனுடைய வசனத்தை வைத்துதான். ஒரு சொப்பனமோ ஒரு தரிசனமோ எங்கே வைத்து நாம் நிதானிக்கிறோம்? தேவனுடைய வசனத்தை வைத்து நாம் நிதானிக்கிறோம். ஒரு தீர்க்க தரிசனமோ வட்டவர் எழுத்தை ஆண்டவருடைய வசனத்தை வைத்து நாம் அளந்து பார்க்கிறோம், சரிப்படுத்துகிறோம். நம்மை சரிப்படுத்திக் கொள்கிறது தேவனுடைய வார்த்தை நம்ம வைத்து. ஆகவே ஒருவன் போதித்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்கிறோம். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினால் ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் போதிக்க வேண்டும். ஒருவன் புத்தி சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படி புத்தி சொல்ல வேண்டும். ஒருவன் ஒருவனை கண்டிக்கிறதாக இருந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு சொல்லப்படுகிற புத்திமதி எல்லாம் தேவனுடைய வசனத்தின்படி தான் இருக்கிறதா என்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சீதுக்கு பார்க்க வேண்டியது அவசியம். நாம் கேட்கிற செய்திகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி தான் இருக்கிறதா என்பதை நாம் சீதுக்கு பார்க்கிறது நல்லது. ஆகவே எனக்கு அறிமானவர்களே, தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அந்த வசனம் நமக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது நாம் கேட்கிறது தேவனுடைய வார்த்தை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு வழிபட்டாடும். இன்றைக்கு செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் திருப்பிக் கொடுங்கள். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம். கமிட்டி பிளீஸ் எல்லாரும். ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம், அதுல வாசிப்போம். 27 வசனத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ள, ஓப்பன் யுவர் பைபிள் அண்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட் ஃபார் தி வேர்ட் ஆஃப் காட். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார். தவறமுள்ள ஆத்மாவை தேவன் நன்மையினால் திருப்தியாக்குறார். படி ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் 27 வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம்.
மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேமராமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணமாய் போயிருப்பான், அல்லது தூங்குறானும் தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வழியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரமட்டாய் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இரத்தத்தின்படியே
12 நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு பலிபீடத்தை செப்பரிடுங்க. நான் இந்த நாளிலே பிள்ளையாம் என்கின்ற திசைவாத தீக்கரசியை குறித்து பேசலாம் என்று சொல்லி யோசித்தேன். ஆனாலும் சரி, பத்தியான வேளையிலே வேலை சென்ற பின்பு அந்தப்படி செலுத்தப்பட்டாக சட்டத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு சத்தம் இல்லை, உத்தரவு, கவனிப்பார் ஒருவர். விடுதலையா, சகல ஜனங்களை நோக்கி எட்கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் எட்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பரிட்டு, உனக்கு இஷ்டவேல் என்று பெயர் இருப்பதாக சொன்னார். கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலியா ஹி வாஸ் எ மைட்டி புரோபெட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். எலியா ஒரு பயங்கரமான தீக்கதரிசி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது எலியாவை குறித்து பெரிய குறிப்பு இல்லை பைபிள். கிளியத்தினாகிய திஸ்பினாகிய எலியாண்டு மாத்திரம் இருக்கு. அவருடைய தாய் தகப்பனுடைய பெயரோ வளப்போ ஒன்றுமே கிடையாது. திடீரென ஒரு நாள் ஆகாப் என்கிற ராஜாவுக்கு முன்பாக வந்திருக்கிறார். நான் சொல்லுகிறபடியே மழை இனிமே வராது அப்படின்னு சார், நான் சொல்லும் வரைக்கும் மழை இனிமே வராதுன்றா. ராஜாக்களுக்கு முன்பாக நின்று தேவனுடைய வார்த்தையை தைரியமாக சொல்லுகிற ராஜாவுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய கட்டளையை தைரியமாக சொல்லுகிற ஒரு தைரியமான தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிற தைரியமான ஒரு தீர்க்கதரிசியாக எலியா காணப்பட்டார் சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே திடீரென ஒரு நாள் அவன் வந்து ராஜாவுக்கு முன்பாக நின்று நான் சொல்லும் வரை பலை வராது அப்படி சொல்லி அவன் ராஜாவுக்கு சவால் விடுகிறான். எனக்கு அருமானவர்களே, இந்த எலியா செய்த அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்தான்? வானத்தில் இருந்து அக்கடி இறக்குதான். இவரை கவனிங்க, இட் வாஸ் அ சூப்பர் நேச்சுரல் திங். வானத்தில் இருந்து அக்கினி இறக்கி பலிகளை பட்சிக்கப்படுனான். கவனிங்க, இது ஒரு பெரிய அற்புதம். இந்த அற்புதம் கர்மேல் என்கின்ற மலையிலே பர்வதத்தில் நடந்திருக்கு. இந்த கர்மேல் என்கின்ற பர்வதம் இன்றைக்கும் இஸ்ரவேலில் இருக்கு, இன்றைக்கும் இஸ்ரவேலில் இருக்குது. இன்றைக்கும் அந்த பர்வதம் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், ஜனங்களே தேவன் பக்குவமாக திரும்புங்க. ஏனென்றால் அந்த மலையிலே தான், அந்த பர்வதத்தில் தான் அப்ப தீக்குதர்சி ஆகிய எலியா இந்த அற்புதத்தை செய்தார். இப்படி கவனிங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கிடுது, பலியை பட்சித்தது. இப்ப நான் கேட்கிறேன், இது ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தினால யாருக்கு என்ன நன்மை இருக்கு? வானத்தில் இருந்து அக்கினி இறங்கிச்சது, பலியை பட்சித்தது, யாருக்கு என்ன நன்மை இருக்குது? என்ன நன்மை இருக்கு? ஆனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி பலிகளை பட்சித்தது. உனக்கு ஒரு காரியம் தெரியுமா? இந்த அற்புதத்தை எலியா செய்யறதுக்கு முதல் அவ முக்கியமான ஒரு காரியத்தை செய்யப்படுகிறது. என்ன செய்தான் தெரியுமா? அற்புதத்தை செய்யறதுக்கு முதல் அவன் பலிபீடத்தை செப்பனிட வேண்டியிருந்தது. இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, பலிபீடம் செப்பனிடப்படாமல் அற்புதம் நடக்கிறதுக்கு இடமில்லை. பலிபீடம் செப்பனிடப்படாமல் அற்புதம் நடக்கிறதுக்கு இடமில்லை. சரி, இது இப்படி இருக்க இந்த காரியம் நான் இதை புற சொல்லுவாரு. இது இப்படி இருக்க இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் எப்படி என்று பார்த்தால், ஆகாப் என்கின்ற ராஜா அரசாட்சி செய்த போது இந்த அற்புதம், இந்த சம்பவம் நடந்து தீக்கதரிசியாக எலியா காணப்படுறதை நாம் வேதத்தில் காணக்கூடியதாக இருக்குது. ஆகாப் என்கின்ற ராஜா, ஆகாதவனாய் போன ஆகாப் என்கின்ற ராஜா அரசாண்ட காலத்துலதான் இந்த சம்பவம் நடந்தது. என்ன கவனிங்க, ஆகாப் என்கின்ற ராஜா யூதர்களை ஆண்ட போதுதான் அந்த ஜனங்கள் மிகவும் பின்மார்க்கமாக போகிருந்த காலகட்டம் இது. தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு மிகவும் தூரமாக போய் மனம் போல இஷ்டம் போல வாழ்ந்து கண்ட விக்கிரங்கள் எல்லாம் தொழுது கொண்ட காலம் இது. ஆகவே தேவனை விட்டு தூரமாய் போன ஜனங்கள் தூரமாய் போன காலத்திலேதான், ஆகாப் என்கின்ற ராஜாவின் காலத்தில்தான் எலியா என்கின்ற தீர்க்கதரிசி காணப்பட்டதாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ஆகாப் என்கின்ற ராஜா தான் ஜனங்களை தேவனை விட்டு தூரமாக போகப்படுகிறார். அப்படி செய்வதற்கு, ஆகாப் என்கின்ற ராஜா செய்த அட்டகாசத்துக்கு அவருடைய மனைவி மிகவும் துணையாக இருந்திருக்கார், ஜெசபேல் என்கின்ற பெயர். அவனுடைய காலத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் தேவனை விட்டு தூரமாக போயிருந்தார்கள். ஆண்டவர் பக்கமாக ஜனங்களை திருப்ப வேண்டிய ராஜாக்களே ஜனங்களை தூரமாக பண்ணின போது தேவனுடைய உள்ளம் வேதனைப்பட்டது. இவனை கவனிங்க, இவனை கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாக்கள் ஆள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இல்ல, தேவனுடைய நோக்கமும் அல்ல. ஆனால் இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். ஆனா அதை எப்படி கேட்டு பெற்றது தெரியுமா? ஒன்று சாமுவேல் 8 அதிகாரத்துக்குள்ள நீங்க போய் பாப்பீங்கன்னு சொன்னா, அவங்க சாமுவேலுக்கு தீர்க்கதரிசி மூலமாக தேவனிடத்தில் போய் என்ன சொல்றாங்க தெரியுமா? மற்ற ஜாதிகளுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கணும், அந்த ராஜாங்க யுத்தத்தங்கள் எல்லாம் நடத்த வேண்டும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜா கேட்கிறாங்க. அதாவது மற்ற ஜனங்களுக்கு, மற்ற ஜாதிகளுக்கு இருக்கிறபடி எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கணும். கவனிங்க, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்ட போதும் மீதியாக மிச்சமாக ஆண்டவர் சில இனங்களை, சில ஜாதிகளை விட்டு வைத்தார். யோசுவா மூலமாக எல்லா ஜாதிகளையும் ஆண்டவர் அழித்திருக்க முடியும். ஏனால் எத்தனையோ ஜாதிகளை அழித்து, ஏழு ஜாதிகளை அழித்து கானான் தேசத்திலே கர்த்தத்தக்க ஜனங்களை நாட்டினார். மீதியான ஜனங்களை அழிக்கிறது பெரிய வேலை இல்லை ஆண்டவருக்கு. ஆனால் மற்ற ஜாதிகளை ஏன் ஆண்டவர் விட்டு வைத்தார் என்றால், அவர்கள் மூலமாக இவர்களை சோதிப்பதற்காக, மற்ற ஜாதிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை சோதிப்பதற்காக தேவன் சில ஜாதிகளை அவர்களுக்கு சுற்றுப்புறத்திலே விட்டு வைத்தார்கள். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், காலம் ஒரு காலகட்டம் வந்தபோது மற்ற ஜனங்களை பார்த்தார்கள், அவர்களுக்கு ஒரு ராஜா இருந்ததை பார்த்தார்கள். எனக்கபடிங்க, நியாயாதிபதிகளின் காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் வரைக்கும், நியாயாதிபதிகளின் புத்தகத்தின் சரித்திரம் கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் சரித்திரத்தை நியாயாதிபதிகள் சரித்திரம் புத்தகம் அடக்கியிருக்கு. கிட்டத்தட்ட 450 ஆண்டுகளாக கர்த்தர் நியாயாதிபதிகள் மூலமாக தன் ஜனத்தை ஆண்டு வந்தார். ஆனால் இப்போ ஒரு கட்டம் வந்தது, என்ன தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தாங்க. என்ன பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறான், அதுபோல எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கணும். ஆகவே ஆங்கிலத்தில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, மற்ற ஜாதிகளை போல எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கணும். இவனை கவனிங்க, இங்கதான் நாம சிந்திக்கணும். என்ன தெரியுமா, தேவன் எகிப்தில் இருந்து தன் ஜனத்தை அவர் அழைத்துக் கொண்டு வரும்போது என்ன சொன்னார் தெரியுமா, மற்ற ஜாதிகளை போல நீங்கள் இருக்காமல், மற்ற ஜனங்களோடு நீங்கள் கலக்காமல், நீங்கள் தனித்து வாசம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜாதி, நீங்கள் பரிசுத்த ஜனம், எனக்கு ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி தனக்கென்று ஒரு ஜாதியை, தனக்கென்று ஒரு ஜனத்தை ஆண்டவர் வேறு பிரித்து இருக்க இந்த ஜனங்கள் என்ன நினைச்சாங்கள், மற்ற ஜாதிகளைப் போல நாங்களும் வாழ வேண்டும் என்று தங்கள் இருதயத்தில் நினைவு கொண்டு ஆண்டவரிடத்தில் போய் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இப்ப என்ன கவனிங்க, நாமும் தேவனுடைய ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், ஆண்டவருக்கென்று அழைக்கப்பட்ட ஜனம், நம்மை சுத்திலும் இருக்கிற மக்கள் வாழுகிறபடி நாம வாழ விரும்புறது தகாத ஒரு சிந்தனை, தகாத ஒரு நோக்கமாகும். ஐ செய்கிறேன், நாம் தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஜனமாக வாழ, பரிசுத்த ஜாதியாக வாழ, ஆண்டவருக்கு ஆசாரிய கூட்டமாக வாழ இந்த பூமியிலிருந்து தேவன் நம்மை தனக்கென்று அழைத்திருக்கிறார், வேறு பிடித்திருக்கிறார். ஆகவே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவரால் அன்பு கூறப்பட்ட தேவஜனமாகிய நாமும், நம்மை சுற்ற சூழ இருக்கிற ஜனங்களை பார்த்து அவைகளைப் போல நாமும் வாழ விரும்புவது தேவனுக்கு முன்பாக தகாத ஒரு சிந்தனையாகும். ஆகவே மற்றவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்று சொல்லி பார்த்து நாம் அதை பின்பற்ற கூடாது. ரட்சிக்கப்படாத லைஃபை நீ கொப்பியடிக்க கூடாது என்று சத்தியத்தின்படி திட்டமாக கர்த்தருக்கு முன்பாக நான் உனக்கு சொல்றேன். ஆண்டவரை அறியாதவர்கள் ட்ரெஸ் பண்ற மாதிரி நீயும் ட்ரெஸ் பண்ண உன் இருதயத்தில் தீர்மானிக்காது. அது நாகரிகம் என்கின்ற போர்வுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் அது நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக இருக்குமா என்பதை நீ சிந்திக்கணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியாக இருக்காது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய நாமத்துக்கென்று மகிமையாய், அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காய் வாழ வேண்டிய நாம், நம்மை சுத்திலும் இருக்கிற மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத, உலகத்திலே வாழுகிற மக்களை பார்த்து அவர்களை போல நாமும் வாழ விரும்புறது, அவர்களை பார்த்து நாம் கொப்பியடிக்க விரும்புறது, அவர்களை நாம பின்பற்ற விரும்புறது, அவர்களுடைய வாழ்க்கையில கை கொள்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் கை கொள்ள நினைக்கிறது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மறக்க கூடாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஜனம், ஆண்டவருக்கென்று வாழ பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆகவே மற்றவர்கள் வாழ்றது போல நீ வாழணும் பற்றி நினைக்காது. மற்றவர்கள் செய்கிற பக்தியற்ற காரியங்களை நீ ஃபாலோ பண்ணாது. மற்றவர்கள் போகிற இடத்துக்கெல்லாம் நீ போகணும் பற்றி நினைக்காது. நீ போகிற இடம் சரியா, கொஞ்சம் யோசித்து பார். நீ எங்கே போகிறாய், நீ என்ன செய்கிறாய், உடைய இருதயத்தின் நோக்கம் என்ன? God knows everything. தேவன் அறிவார். தேவனுடைய ஜனமாகிய நாம் எங்கு போகிறோம், என்ன செய்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் விலகிறோமா, தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள் என்கிற வரம்பை மீறி நாம் நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ற காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற பக்குவத்துக்குள்ளே இருக்கிறதா, அல்லது உலக ஜனங்கள் வாழ்ந்தது போல அவர்களிடத்திலிருந்து பொறுக்கி எடுத்து அவைகளை பின்பற்றி நாம் வாழுகிறோமா? நாம் கவனமாக இருக்கணும். நாம் வாழுகிற நாட்கள் பொல்லாத நாட்கள், நாம் வாழுகிற நாட்கள் கொடிய நாட்கள். இது கடைசி தோசாத லாஸ்ட் டேஸ், இது கடைசி காலம், இனி காலம் சொல்லாது. ஆகவே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காது. ஏனென்றால் நீ பிரிந்து வாழ அழைக்கப்பட்டவன். சபை என்றால் என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்டவன் அர்த்தம். ஆகவே தேவன் தனக்கென்று வாழ ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அவை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தில் வாழ்றது போல நாம் வாழ முடியாது. அவர்களை நாம் கொப்பி பண்ணக்கூடாது. அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பு. அது ஆகாதது. அது ஆண்டவர் வருகிறாரு. மற்ற ஜாதிகள் இருக்கிறது போல நாங்களும் இருக்கணும். அவர்களுக்கு ராஜா இருக்குது, ஆகவே எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று போய் ஆண்டவரிடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இவனை காணுங்க, இதை கவனிங்க. இந்த ரிக்வெஸ்ட் சாமுவேல் கேட்ட போது சாமுவேல் துக்கப்பட்டார. என்ன தெரியுமா? தன்னை நியாயாதிபதியாக இராதபடி தள்ளிவிடுறாங்களே என்று சொல்லி சாமுவேல் துக்கப்பட்டார். இந்த வேளையில தேவோட வார்த்தை வருது சாமுவேலுக்கு. என்ன சொன்னார் தெரியுமா? சாமுவேலே, நீ தூக்கப்படாதேப்பா. ஏன் தெரியுமா? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னைத்தான் அவர்கள் தள்ளினார். ஹலோ, திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி அவர்கள் என்னைத்தான் தள்ளினார். எனக்கு அறிமானே, ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியாது. தனக்கென்று ஒரு ஜனத்தை அவர் தெரிந்து தானவர்களை நடத்த வேண்டும், தானவர்களை ஆள வேண்டும் என்று தேவன் தனக்கென்று ஒரு ஜனத்தை அழைத்துவதான அவர்களோ தேவனுடைய வழித்தல் வழிநடத்தலை விட்டு தேவனுடைய ஆளுகையை தள்ளிவிட்டு தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டார். ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார்? சரி, அவருடைய விருப்பத்தின்படியே செய்ய சொல்லி சாமுவேலுக்கு சொன்னார். சவுல் என்ற ராஜா அதுக்கு பிற்பாடு நடந்தது என்ன? ராஜாக்கள் தான் ஜனங்களை தேவனை விட்டு தூரமாக கொண்டு போயிருக்கார். அதிபதிகள், தேசத்தின் அதிபதிகள், தேசத்தின் தலைவர்கள், தேவன் பக்கமாக ஜனத்தை திருப்ப வேண்டிய அரசியல் தலைவர்கள், ராஜாக்கள், அதிபதிகள் தேவனை விட்டு ஜனங்களை தூரமாக போக பண்ணியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்த ஒரு விரும்பல. இப்ப என்ன கவனிங்க, இஸ்ரவேலிலே ஒரு ராஜா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் ஜனங்கள் அதை விரும்பி கேட்டபடியால் ஆண்டவர் அதை அனுமதித்தார். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, நாம் ஆண்டவரிடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணி நாம் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டால் நாம் பெற்றுக்கொள்கிற எல்லாமே சரிதான் என்று நாம் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். நாம் சில காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மண்டாடுறோம். நாம் மண்டாடுற காரியங்களை தேவன் நமக்கு தரலாம், ஆனால் அது எல்லாம் சரியென்று தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நினைக்க கூடாது, கருதக்கூடாது. ஏன் தெரியுமா? ராஜா தேவனுடைய சித்தம் இல்லை. ஜனங்கள் கேட்டார்கள், ஆண்டவர் அதை கொடுத்தார். இப்ப என்ன கவனிங்க, அப்படியான நாம் எப்படி ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொள்றது? சொல்றது நல்லா கவனிங்க. நாம் எதை கேட்டாலும், எதற்காக ஆண்டவரிடத்தில் மண்டார, பக்தி உள்ளவர்கள் பரிசுத்தமாக வாழ விரும்புகள், தேவனை பிரியப்படுத்த விரும்புகளுக்கு நான் சொல்றதை கேளுங்க. எந்த காரியத்துக்காக நீங்க ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணாலும் ஒரு காரியத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. என்னென்றால், கர்த்தாவே, இது உங்களுடைய பார்வைக்கு சரியானபடியாக இருந்தா எனக்கு செய்யும். அல்லது கர்த்தாவே, இது உமக்கு சித்தமானால் எனக்கு இதை தாரும், இது உமக்கு சித்தமானால் எனக்கு சாரு. வேலையோ வீடோ பிள்ளைகள திருமண காரியங்களோ ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும், கர்த்தர் ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க கேளுங்க கேளுங்க. எதை கேட்டாலும் ஆண்டவரிடத்தில் இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இது எனக்கு தாரும், உமக்கு சித்தமானால் இது எனக்கு நடக்கட்டும், உமக்கு சித்தமானால் இதை செய்யும் என்று நாம் கேட்போமாக இருந்தா ஆண்டவர் அந்த சித்தத்தின்படி நமக்கு கொடுக்க விருப்பமா இருக்க. ஏனென்றா ஆண்டவர் நமக்காக டிசிஷன் மேக் பண்ணட்டுமே, கர்த்தர் நமக்காக தீர்மானம் பண்ணட்டுமே. சில நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்டா, நாம தீர்மானம் பண்ணிட்டு நாம என்ன செய்யணும் எதை செய்யணும் நாம தீர்மானம் பண்ணிட்டு போய் ஆண்டவரிடத்துல மண்டாடுற ஆண்டவரே இப்படி செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அதை தாரும் ஆண்டவரே, எனக்கு இதை தாரும் இப்ப நான் போய் ஆண்டவரை ரிக்வெஸ்ட் பண்ணோம் அதை செய்யும் ஆண்டவரே, இதை தாரும் ஆண்டவரே, இப்படி செய்யும் ஆண்டு நாம் ஆண்டவரை ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம் மண்டார். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, உங்களுக்காக எனக்காக காரியங்களை தீர்மானிக்கிற பொறுப்பை கட்டிடத்துல ஏன் நாம விடக்கூடாது? ஏங்க நான் கேட்கிறேன், வளர்ந்து வருகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நன்மைகளையே செய்ய விரும்புகிற பெற்றோராகிய நீங்கள் உங்களோட மனதை தொட்டு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கெடுதி செய்வீங்களா? கூடாத காரியங்களை தீர்மானம் பண்ணுவீங்களா? மாமிசமான பெற்றோர் தாய் தகப்பனாகிய நீங்கள் இப்படி சிந்தித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய அறிந்திருப்பீர்களாக இருந்தால் பரலோக தேவன் பரமபிதா நமக்கு நன்மைகளை செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே ஆண்டவர் நமக்காக தீர்மானம் எடுக்க நாம் விட்டுக் கொடுக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு நாம எல்லாத்துக்கும் தீர்மானம் எடுத்துட்டு ஆண்டவர் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இதை தாருங்க அது நல்லது இது நல்லதுன்னு சொல்லி கேட்போமாக இருந்தால் அது தேவனுடைய சித்தமாக இருக்க. அவர் இஷ்டமே ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள், அது தேவனுடைய சித்தம் இல்ல. ஆனா கேட்டதன்படி ஆண்டவர் உங்களுக்கு அதை கிராண்ட் பண்ணாரு கொடுத்தாரு. ஆனா பிற்காலத்தில் இங்க பாப்பிட்டு சொன்னார், அநேக ராஜாக்கள் தேவனை துக்கப்படுத்தினார்கள், அநேக ராஜாக்கள் தேவனுக்கு தூரமாய் போனார்கள், அநேக ராஜாக்கள் ஜனங்களை தேவனை விட்டு பிரித்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, நாம் கேட்கிறது எதுவாக இருந்தாலும் அது தேவனுடைய சித்தப்படி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி இருக்க வேண்டும். அப்படி இருக்குமா இருந்தால் நமக்கு அது பாதுகாப்பு. ஆண்டவரே எங்களுக்கு இறைச்சி வேணும். வனாந்திரத்திலே ஜனங்கள் அழுகிறார்கள், கூக்குரல் அழுகிறார்கள். எங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்டிருந்தா அதுல தப்பில்லை. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எகிப்திலே நாங்கள் சாப்பிட்ட ரிச்சிகளை நாங்கள் நினைக்கிறோம், அங்கே நாங்கள் சாப்பிட்ட வெள்ளரிக்காய்கள் வெள்ளப்பூண்டு வெங்காயங்கள் இவைகள் எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். இவைகளை நினைக்கும் பொழுது எங்களுடைய மனம் சோர்ந்து போகிறது. அப்படின்னா எத்தம் என்ன? நாங்கள் எகிப்தில இருந்துதான் நல்லா இருக்கும், ஏன் எங்களை இங்க கொண்டு வந்தீங்க? எங்களுக்கு இறைச்சி இல்லை, நாங்கள் எகிப்தில சாப்பிட்ட ரிச்சிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், அது நல்லது, அந்த இடம் நல்லது, ஏன் எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக முறுவொடுத்தார்கள். வனாந்திரத்தில் இறைச்சி வேண்டும் என்று சொல்லி அழுதார்கள். இதனால எங்களுடைய உள்ளம் சோர்ந்து போகிறது என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள் என்று பைபிள் சொல்லுது. அழுதார்கள், இறைச்சிக்காக மனம் சோர்ந்து அழுதார்களா? நடந்தது என்ன? கேட்டதை ஆண்டவர் கொடுத்தார். இறைச்சி வேண்டும் என்று கேட்டாங்க, ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் முடிவு உங்களுக்கு தெரியும். ஆகவே நாம எதை கேட்டாலும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம கேட்கிறது நமக்கு நல்லது. ஒருவேளை நாம கேட்கிறது நாம கிடைக்காவிட்டால் கர்த்தாவே ஒருவேளை உங்களுடைய சித்தம் இல்ல, ஒருவேளை நமக்கு அப்பொழுது அது தெரியாம இருக்கலாம். ஆனா பிற்பாடு சில காலங்கள் சில வருஷங்கள் சென்ற பிற்பாடு நமக்கு தெரியும், ஓ ஆண்டவர் எனக்கு தராதது நல்லதான், ஆண்டவர் எனக்கு செய்யாதது சரிதான் என்பதை பிற்பாடு நாம உணரலாம். ஆகவே எதை செய்தாலும் எதை கேட்டாலும் எப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி எனக்கு தாருங்க, உமக்கு சித்தமான தாருங்க, நீ விரும்பினா எனக்கு தாருங்க, அப்படி நாம மண்டாடுவோமாக இருந்தால் ஆண்டவர் மகிழ்வார். தேவ சித்தப்படி நம்முடைய வாழ்விலே காரியங்கள் நடக்கிறதுக்கு இடம் உண்டு. அதை விட்டுட்டு நாம எல்லாவற்றையும் தீர்மானம் எடுத்துட்டு கர்த்தாவே இதை செய்யும் அதை தாரும் இப்படி செய்யும் அப்படி செய்யும் சொன்னா இது ஒரு நம்முடைய நிபந்தனைகளுக்கு ஆண்டவரை கீழ்படுத்துவது போல இருக்கு, நம்முடைய தீர்மானங்களுக்கு ஆண்டவரை வலிய பண்றது போல இருக்கு, நாம விரும்புறதுக்கு ஆண்டவர் செய்ய சொல்றது போல இருக்கு. அவங்க எதை கேட்டாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் ஆகட்டும் அப்படின்ற அவர் ஜெபிப்பமாக இருந்தார். அது நமக்கு பாதுகாப்பும் நம்முடைய எதிர்காலத்துக்கு நன்மையும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று சத்தியத்துப்படிதான் கூட சொல்றேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவனை கவனிங்க, இவனை கவனிங்க. சோ இஸ்ரவேல் ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். முதலாவது ராஜா சவுல், இவனை கவனிங்க, ராஜா வேண்டும் என்று கேட்டாங்க, ராஜாவை கொடுத்தார் ஆண்டவர். ஆனா நடந்தது என்ன? சவுல் எங்கேயாவது கர்த்தரை தேடுங்க சொல்லுவீங்களா? முதல் ராஜா 40 வருஷம் ஆண்டிருக்கான், ஆனா தன்னை அரசாட்சியில கொண்டு வச்ச தேவனுக்கு தேடி அவன் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தானா? இல்ல. கடைசியாக யுத்தம் வருகிற நேரத்துல தான் அவன் பாளையத்தை பெலிஸ்தருடைய பாளையத்தை பார்த்து பயந்த போது அப்பொழுது என்ன செய்ய தெரியுமா, ஆண்டவர் விசாரிக்கிறான் யுத்தம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கல. ஏனென்றால் அதற்கு முன்பு அவன் தேவனுக்கு விரோதமாக செய்த அநேக காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக அநேக காரியங்கள் தேவனுக்கு முன்பாக அவன் அநேக குற்றங்களை செய்து கொண்டே வந்தான். இப்படி இருந்து கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்த ஆண்டவரிடத்தில் மன்றாடினா தேவன் அதுக்கு பதில் கொடுப்பாரோ? ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் தேவனுக்கு விரோதமான குற்றங்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் அறிக்கை பண்ணப்பட்டு தேவனால மன்னிக்கப்பட்டால் தான் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க முடியும், நம்முடைய ரிக்வெஸ்டுக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நாம் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அது அப்படி இருக்க இன்னொரு பாவம், பாவத்தோடு பாவத்தை கூட்டிட்டு நாம் நம்முடைய வாழ்வில நெருக்கங்களும் கஷ்டங்களும் சூழுகிற வேளையில கத்தாவே எனக்கு பதில் கொடுமென்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். சவுலுக்கு நடந்தது இதுதான். அவன் நல்லாக இருக்கும் போது தேவனை தேட இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தை தேட இல்லை. ஆனால் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களே அடுக்கடுக்காக தொடர்ந்து செஞ்சுட்டு போனான். ஆனா கடைசியிலே பெலிஸ்தருடைய யுத்தம் வந்தபோது தேவனிடத்தில் விசாரித்தார், ஆண்டவன் பதில் கொடுக்கல. உடனே என்ன தெரியுமா, அங்க தங்க நாட்டில் யாராவது குறி சொல்றவங்க சாத்திரம் பார்க்கிறவங்க சோதனை சொல்ல இருக்கிறாங்களோன்னு சொல்லி அவன் தேடுறான். கொஞ்ச நாளைக்கு முதல் இவன் தான் இதே சவுல் தன்னுடைய தேசத்திலே குறி சொல்றவங்க சோதனை பார்க்க ஒருத்தரும் இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டான். ஆனா இப்பொழுது அதே சவுல் அதே ராஜா தான் நெருக்கப்பட்ட போது குறி சொல்றவங்களை தேடி அவன் போடுறதை நாம் பார்க்கிறோம். என கருமானுக்குள்ளே நான் சொல்றதை தட்டாய் கவனிங்க, தட்டாய் கவனிங்க, தட்டாய் கவனி. நான் நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை அடுக்கிக் கொண்டே போகுமாக இருந்தால் நம்முடைய வாழ்விலே ஒரு கட்டம் வரும், ஒரு கட்டம் வரும். மனுஷரால் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது நாம் எங்கே போவோம்? அப்பொழுது ஆண்டவரே எனக்கு இறங்குமணி சொன்னால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்த காலத்திலே நாம மனம் திரும்பல. என கவனிங்க, 40 வருஷம் சவுல் அரசாட்சி செய்தான். ஆனால் அத்தனை ஆண்டுகளும் தேவன் அவனுக்கு தவணை கொடுத்தான். தான் செய்த பாவங்களுக்கு தான் செய்த குற்றங்களுக்கு எங்கேயாவது ஆண்டவரிடத்தில் மனம் மறந்து மன்னிப்பு கேட்டதாக நாம பார்க்க முடியாது. He gave a certain time to repent. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவனுக்கு கொடுத்தார். என்ன இன்னொரு அவன் அரசால துவங்கி 2வது ஆண்டிலேயே திசை மாற தொடங்கிட்டான். 2வது வருஷத்திலே அவன் தேவனை விட்டு போயிட்டான். ஆனா 40 வருஷம் ஆண்டவன் அரசாட்சி செய்ய விட்டாரு. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, ஆண்டவர் அவனை ராஜாவாக இல்லாம தள்ளினாலும் 40 வருஷம் அவன் அரசாட்சி செஞ்சிருக்கான்னு என்ன சொல்றீங்கன்னு கேட்கலாம். சொல்ற கேளுங்க, 40 வருஷம் இல்ல, இந்த 40 வருஷம் 80 வருஷம் அவன் அரசாட்சி செஞ்சிருந்தாலும் நான் சொல்ற கேளுங்க, தேவன் அவனோடு இருக்கல பாரு, தேவன் அவனோடு இருக்கல. ஆண்டவர் இல்லாத ஒரு ஆளுகை எதற்கு? ஆண்டவர் இல்லாத ஒரு அதிகாரம் எதற்கு? ஆண்டவர் இல்லாத ஒரு ஊழியம் எதற்கு? ஆண்டவர் இல்லாத ஒரு அழைப்பு எதற்கு? ஆண்டவர் இல்லாத ஒரு கூட்டம் எதற்கு? ஆண்டவர் இல்லாத ஒரு சத்தம் எதற்கு? 40 வருஷம் அவன் அரசாண்டது உண்மைதான். ஆனா தேவனோட இருக்கல பாருங்க, தட்டு செய்ய போடுது. நீ எதை செய்தாலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை கவனி. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை கவனி. நீ ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறாயா என்பதை சோதித்துப்பார். உன் வழிகளை நிதானிப்பார். உன் வாழ்க்கையை தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே கவனித்துப்பார். நாற்பது வருஷம் ஆண்டா ஆண்டவரே அவனை நியமித்தார். கர்த்தரே அவனை ராஜாவாக கொண்டு வந்தார். தன்னை ராஜாவாக உயர்த்தின தேவனை மறந்து போனார். இப்படித்தான் ஆண்டவரே நான் எளியவனும் சிறியவனுமாக இருக்கிறேன், எனக்கு இறங்கு கத்தாவே சொல்லி கர்த்தர் நோக்கி கும்பிடுவாங்க. கர்த்தர் அற்புதம் செய்து நன்மை செய்து வாழ்க்கையில் ஒரு தரத்துக்கு வரும்போது தங்களை உயர்த்தின தேவனை தப்பனு மறந்துடுவாங்க. நெருக்கப்படும் போது மண்டியிட்டு கத்தாவே நீ நல்லவரம்மா உங்களுடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி நல்லா தங்களை தாழ்த்தி ஆண்டவரை சோதனை பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நல்ல தரத்துக்கு வந்த பிற்பாடு ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துறதை மறந்துடுவாங்க, தங்களை உயர்த்தின தேவனை மறந்து விடுவாங்க. ஆகவே தாழ்விலை இருந்த சவுலை ஆண்டவர் உயர்த்தி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வைத்த போதும் அவன் தம் தேவனை தேடாமட்டான் என கவனிங்க. ஆனால் அடுத்து வந்த கிங், அடுத்து வந்த ராஜா தாவீதோ, அவன் ராஜாவாக உடனே அவன் செய்த வேலை என்ன தெரியுமா? ஹலோ, தாவீது கிங்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் செய்த வேலை என்ன தெரியுமோ? தேவனுடைய பெட்டியை தேடுகிறார். தேவனை தேடுதையா? ஆண்டவர் எனக்கு ஆளுகை தந்திருக்கிறார், எனக்கு ஆளுகை தந்த ஆண்டவரை நான் மறவேன், கர்த்தர் எனக்கு ஜனங்களை தந்திருக்கிறார், என்னை அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் என்றுதான் சொல்றான் பாருங்க. அப்படியாக ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? இது தேவனாலே வந்த காரியம், இது கர்த்தரால வந்த காரியம், இந்த ஆளுகை எனக்கு தேவன் எனக்கு தந்தது, ஆளுகளுக்கு பின்னே திருந்த என்னை ஆண்டவர் அரசனாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் மறப்பேனோ? ஆகவே என்ன செய்தான்? தன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கர்த்தர் தேர்றா என்ன தெரியுமா? பட்டி எங்க? கர்த்தருடைய பட்டி எங்க? தேவனுடைய பட்டி எங்க? கொண்டு வாங்க. ஏன்னா அது இருந்த இடத்துல விட்டு சாமுவேல் காலத்துல பெரிசுரால பிடிக்கப்பட்டு அதுக்கு அந்த நேரத்தில் அவங்க பெட்டியை பிடிச்சிட்டாங்க, பெரியவரை விட்டுட்டாங்க. கொண்டு வாங்க பட்டி என்றாங்க, யுத்தத்துல வெற்றி பெறதுக்கு. பட்டி வந்தது பாளையத்துல, அமர்க்களம், ஆர்ப்பாட்டம். ஆனா நடந்தது என்ன? பெட்டி பாளையத்துல வந்தாலும் இஸ்ரவேலுக்கு படுதோல்வி. ஏன்னா பெட்டி இருந்தால் போதும், ஆண்டவரை விட்டாங்க பாருங்க. ஊழியம் இருந்தால் போதும், ஆண்டவரை பற்றி கவலைதான் போயிடக்கூடாது. நாம் எவ்வளவுதான் உயர போகலாம், ஆனா நம்மளை கொண்டு போகிற தேவனை மறவாத இருதயத்தை கர்த்தர் அவருக்கு கிருபையாக தருவாரா? நாம் தாழ்ந்து நம்ம நினைத்தவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சவுலை ஆண்டவர் ராஜாவாக மாற்றினாலும் அவர் தேவனை தேடலை. ஆனால் தாவீதை கர்த்தர் ராஜாவாக மாற்றின போது அவன் செய்த உத வேலை பெட்டியை தேடுறான். பெட்டியை தேடி அதை தானே போய் கொண்டாடுறான் பாரு. கொண்டு வந்தது மட்டுமில்ல, நான் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டில் வாசமாக இருக்கும்போது கத்தட பெட்டி திறமரத்தில் இருக்கலாமா? எனக்கு நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போதுனா இந்த இருதயம் நெகிழுமுங்க. அவன் ஆண்டவர்ல வச்சிருந்த அன்பு அங்க ஒழிக்கிறது பாரு. ராஜாவாக இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ராஜா, முழு இஸ்ரவேலையும் ஆளுகிற ஒரு பெரிய ராஜா. ஆனா ஜனங்கள் அவனுடைய முகதரிசனத்தை தேடுவார்கள், தாவீதின் முகதரிசனத்தை ஜனங்கள். ஆனால் அவனோ தன் தேவனத்தை, இவன் தான் தேவ மனுஷன் பாருங்க, அவன் தான் தேவ மனுஷன். வாழ்வு தாழ்வு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா என்னை உண்டாக்கின தேவனை நான் மறக்க கூடாதே. நன்மைகளிட வாழ்க்கை தொடரட்டும், ஆனால் என்னை தெரிந்து கொண்ட தேவனை நாம் மறக்க கூடாதே. அந்த உணர்வு அவனுக்குள்ளே இருந்தது, அந்த உணர்வு அவனுக்குள்ளே இருந்தது. ஆகவே அவன் தான் ராஜாவாக ஆன உடனே அவன் பெட்டியை தேடி கொண்டு வந்து அவன் திறமறவரை இல்லை, அப்பயே அவட உள்ளத்துல என்ன விருப்பம் தெரியுமா? கத்தருக்கு ஒரு ஆலயம் கட்டான். ஆண்ட நான் சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் மேல தாவீது வச்சிருந்த அலாதி பிரியம், அந்த அன்புதான் ஆண்டவருக்குன்ற ஒரு ஆலயத்தை கட்ட அவன் வருவாங்க. தாவீது ஆண்டவர் மேல வச்சிருந்த அலாதி பிரியம், அந்த ஆழமான அன்பு, தேவன வச்ச பிரியம் தான் ஆண்டவருக்குன்ற ஒரு ஆலயத்தை கட்டணும்னு அவர் வருவாங்க. விரும்பினா விரும்பினா, ஆனா கத்தர் அதை விரும்பல. ஆலயத்தை கட்டது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆகவே தீர்க்கதரிசி சொன்னாலும் தன்னுள்ளத்தில் விரும்பினாலும் கட்டுவதற்கேத எல்லா காரியங்களும் சூழ்நிலைகள் சரியாக இருந்தாலும் தேவனுக்கு நான் ஆலயத்தை கட்டது சித்தம் இல்லாமல் இருக்கிறபடியால் நான் ஆலயத்தை கட்ட மாட்டேன். அவதான் தேவ மனுஷன். தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை நாம் செய்யறதுக்கு முயற்சிக்க கூடாது. கர்த்தரது கிருபை நமக்கு தருவார். அவே சவுல் ராஜாவாக வந்த போதும் அவன் தேவனை தேடல, தாவீது ராஜாவாக வந்த போதும் அவன் தேவனை தேடல. என்ன கவனிங்க, அவர்கள் இஸ்ரவேலை கேட்டதுன்னு மற்ற ஜாதிகளுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கணும், எங்கள் ராஜா எங்களுடைய யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னார். இப்ப என்ன கவனிங்க, அபிகாயல் என்கின்ற ஒரு பெண் தாவீதை சந்திக்கிற போது மலையடி வாரத்திலே அபிகாயில் என்கின்ற ஒரு பெண் தாவீதை சந்திக்கிற போது அவன் ஒரு காரியத்தை தாவீதை பார்த்து சொன்னார். அவளை கிடைச்ச வழிபாடு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அபிகாயில் தாவீதை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நீர் என்னுடைய ஆண்டவர், கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறோராமே அப்படின்றார். இந்த வார்த்தை யார் சொன்ன தெரியுமா? அபிகாயில் என்கின்ற பெண். அவளுக்கு அந்த வழிபாடு கிடைச்சிருக்கு. என் ஆண்டவனே, நீ கர்த்தருடைய யுத்தங்கள் நடத்துகிறவராமே. என்ன கவனிங்க, யுத்தங்கள் கர்த்தரால் நடத்தப்பட்டது, நடத்தப்பட்டு ஆக வேண்டும். அன்றாய் கவனி, அன்றாய் கவனி, அன்றாய் கவனி. இந்த ரகசியத்தை தாவீது சரியாக புரிந்திருந்தார். யுத்தம் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, யுத்தம் கர்த்தரால் நடத்தப்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை தாவீது சரியாக அறிந்திருந்தார், விசுவாசித்தார், உணர்ந்திருந்தார், அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நிற்கும் போது அவன் தாவீது அலட்சியமா, நீ என்ன ஒரு நாயை வேட்டையாடுறது போல் கையில கல்லோட வாரி அப்படின்னு சொல்லி அவன் தாவீது அலட்சியன்னு அவன் சின்னவனாக இருந்த முடியாது. அலட்சியம் பண்றான், நீ ஆயோட யுத்தத்து வாரஸ். அங்க அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா? யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உன்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பார். அப்படியானால் தாவீதுக்கு நன்றாக தெரியும், யுத்தத்தை கர்த்தர் நடத்த வேண்டும், கர்த்தர் யுத்தத்தை நடத்தினால் வெற்றி நிச்சயம் சொல்லி. ஆகவே தான் நான் சொல்றேன் கேளுங்க, தாவீது ராஜாதான் இஸ்ரவேலிலே மிக அதிகமான யுத்தங்களை செய்தவர். ஹலோ, தாவீது ராஜாதான் அதிகமான யுத்தங்களை செஞ்சவர். ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமோ, அவன் செய்த எந்த ஒரு யுத்தத்திலும் அவன் தோக்கவே இல்லை. எந்த ஒரு யுத்தத்திலும் அவன் தோக்கல. எவர் மேலெல்லாம் படையெடுத்தானோ அவர்களெல்லாம் அடக்கினான் பாரு. எந்த ஜாதிகள் மேலெல்லாம் அவன் படையெடுத்தானோ அவர்களெல்லாம் வெட்டி கொண்டான். காரணம் தெரியுமா? தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தபடியால் அவனுக்கு யுத்தத்தில எல்லாம் வெட்டி கிடைத்தது. என்றால் தாவீதுக்கு நல்லா தெரியும், கர்த்தரனோடு இருந்து யுத்தப்படினால் எனக்கு வெட்டி நிச்சயம் சொல்லி. யுத்தம் கர்த்தருடையது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் கத்துறது நடத்தட்டும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவை இருந்தாலும் கத்துறது நடத்துறதுக்கு இடம் கொடுங்க. ஏனென்றால் கத்தர் நம்மோடு கூட இருந்தா வெற்றி நிச்சயம் என்று சத்தியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே மற்ற ஜாதிகளைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் சொன்னார்கள். கத்தர் ராஜாவை கொடுத்தார். அது நடந்தது என்ன? பின்பார்க்கும். ஆகா பெண்கின்ற ராஜா இஷ்டவேலை ஆளுகை செய்கிற போது ஜனங்கள் மிகவும் பின்மார்க்கமாக போனார். அந்த வேளையில தான் நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஜனங்களை அவன் கர்மேல் என்கிற பர்வதத்திலே கூடி வரை செய்து வானத்திலிருந்து அக்கடி இறக்கிறார். இப்ப திரும்ப அந்த வசனத்தை படிங்க, 18வது அதிகாரம். கொண்டு சாமுவேல் 18வது அதிகாரம் படிங்க.
அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு.
சரி, இப்ப என்ன கவனிங்க, எல்லாரையும் கிட்ட வர சொல்லி சொன்னார். கிட்டவரை சொல்லிட்டு அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமோ, உடைந்து போய் கிடந்த தகர்க்கப்பட்டு கிடந்த பலிபீடத்தை அவர் செப்பனிடுகிறார். இந்த சாயங்கால வேளையிலே நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், பலிபீடத்தை நாம் ஒவ்வொருவரும் செப்பனிடணும். என்ன கவனிங்க, பலிபீடம் என்றால் என்ன? பலிபீடம் உடைந்து போய் கிடக்கிறது, எலியா அதை செப்பனிடுகிறார். பலிபீடம் என்றால் என்ன? பலிபீடம் என்றால் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற உறவுதான் நமக்கு பலிபீடம். பலிபீடத்தில் என்ன செய்வார்கள் ஜனங்கள்? கர்த்தருக்கு பலியிடுவார்கள், கர்த்தர் ஜனங்களை சந்திப்பார். பலிபீடம் என்றால் என்ன? நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு. அதான் கவனிங்க, அல்லது தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற ஐக்கியம், இது மிகவும் முக்கியம். என்ன கவனிங்க, பலிபீடம் உடைந்து போய் கிடந்தால் அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே எலியா முதலாவது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு பிற்பாடு அவன் வானத்திலிருந்து அக்கடி இறக்கான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன கவனிங்க, நம்முடைய வாழ்விலே அற்புதங்கள் நடக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது தகர்க்கப்பட்டு கிடைக்கிற பலிபீடங்கள் செப்பனிடப்படும். பலிபீடங்கள் செப்பனிடப்படாமல் தேவனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு இடமே இல்லை என்று சத்தியத்துப்படி நான் சொல்றேன். பலிபீடம் என்றால் என்ன? தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு. பலிபீடம் என்றால் என்ன? ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாகும். ஆனால் இன்னைக்கு பல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பலிபீடம் தகர்ந்து போய்கிறது. தேவனோடு சரியான உறவில்லை, ஆண்டவரோடு சரியான ஐக்கியம் இல்லை. ஆனா தே பிலீவ் இன் காட், ஆண்டவரை நம்புகிறோம், ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா நான் சொல்ல வார்த்தை என்னவென்றா, ஆண்டவரோடு ஐக்கியம் உனக்கு சரியாக இருக்குதா? தேவனோட உறவு உனக்கு சரியாக இருக்க இல்லையே? பலிபீடம் உடைந்து போய் கிடக்கிறது. நீ உன் பலிபீடத்தை செப்பனிட்டு ஆக வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு செய்தி அனுப்புகிறார். நீ சிந்தித்துப்பார், உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்குது? உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்க ஐக்கியம் இன்றைக்கு எந்த அளவில் இருக்கு? ஓஹோ, ஒரு காலத்திலே ஆண்டவரோட நல்ல ஐக்கியமாக இருந்தாய், ஆனா இன்றைக்கு பல காரியங்களை இடையிட்டபடியால் ஒருவேளை பலிபீடம் உடைந்து போயிருக்கிறதோ? ஒரு காலத்தில் ஆண்டவரே நீதான் என் வெளிச்சம், நீதான் என் ஆண்டவர், எல்லாம் எனக்கு நீதான் ஐயா, இயேசுவே நீதான் என் ஆண்டவர் என்று உருக்கமாக நெருக்கமாக ஆண்டவரோட உறவாடினாய், ஆனா இன்றைக்கோ பலிபீடம் உடைந்து போய் கிடக்கிறது. தேவனுக்கு விட்டு, ஆனா தேவஜனம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. இந்த சாயங்கால வேலையில நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், உட வாழ்க்கையில பலிபீடங்களை செப்பரிடு. தேவனோடு இருக்கிற உறவை சரிப்படுத்து. ஆண்டவோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள். அதற்கு ஒரு களங்கம் வர இடம் கொடுக்காத. தேவனோடு இருக்கிற உறவை காத்துக்கொள். ஆண்டவோடு இருக்கிற ஐக்கியத்தை பாதுகாத்துக்கொள். அதை உடைக்கிறதுக்கு, அதை கடிக்கிறதுக்கு பிசாசு பல விதங்களிலே, பல கோணங்களில, பல வடிவங்களில வந்து தேவனுக்கு உனக்கும் இடையில இருக்கிற உறவை, ஐக்கியத்தை கெடுக்க, உடைக்க பல விதத்தில் முயற்சி செய்வான். அதை நீ கவனித்து ஆண்டவனோடு இருக்கிற உறவை காத்துக்கொள். பலிபீடத்தை செப்பனிடு. அநேகர் நான் மறுபடி பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கர்த்தர் நம்புறோம். ஆனா உண்மையின்படி உன் மனசாட்சி நீ தொட்டுப்பார், உன் இருதயத்தை தொட்டுப்பார். உனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே இருக்கிற உறவு இது எப்படி இருக்கு? தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற ஐக்கியம் இடையே எந்த அளவில் இருக்கு? சிந்தித்துப்பார். பலிபீடத்தை சொப்பிட்டு சொல்லி கர்த்தர் உனக்கு டைரக்டாக உனக்கு வார்த்தை அனுப்புறேன். சவுலை போல பல காரியங்கள், பல குற்றங்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து இன்னும் ஆண்டவரிடத்தில் அவைகளை அறிக்கை பண்ணி விட்டுவிடாமல் மனம் திரும்பாமல் இருக்கிறாயோ, உன் பலிபீடம் உடைந்து போய்கிறது. ஆண்டவருக்கு விரோதமான, தேவனுக்கு விரோதமான குற்ற செயல்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், பாவங்களை ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்றல்ல செய்து 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 அவற்றை இன்னும் அறிக்கை பண்ணாமல், அவற்றை மனம் திரும்பி விட்டுவிடாமல் இன்றைக்கும் அவதை செய்து கொண்டிருக்கிறாயோ, உன் பலிபீடம் உடைந்து போய் கிடக்கிறது. பட் யூ பிலீவ் இன் காட், நீ கர்த்தரை நம்பலாம், இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லி நம்பலாம், ஆனால் உனக்கு தேவனோடு உறவு சரியாக இருக்கிறது அதுவல்லவா முக்கியம்? என்னை கவனிங்க, இன்னும் அநேக சில தேவனுடைய பிள்ளைகள் சரியாக ஆண்டவரோடு உறவாடுறதில்லை, கர்த்தர் நோக்கி மண்டாடுறதில்லை, நேரம் எடுத்து நம்முடைய ஆவி அமரப்பணி கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அவருடைய முகத்தை தேர்றதில்லை. பிகாஸ் வி ஆர் சோ பிஸி, வி டோன்ட் ஹேவ் எனஃப் டைம் டு சீக் தி கிங்டம் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் இன் அவர் லைஃப். இட் இஸ் மிஸ்ஸரபிள். நேரம் எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தாவே நீரன் தேவன், கருத்துடனே உண்மை போட்டி பாடுவர் என்று சொல்லி நம்முடைய இதயம் திறந்து, மனம் திறந்து ஆண்டவரை பாடி போட்டி புகழ்ந்து தேவ பிரசன்னத்தை அனுபவித்து எத்தனை நாட்கள் என்பதை யோசித்துப்பார். வறண்டு போன மனாந்தரம் போல ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது எத்தனை ஆபத்து! பிசாசுடைய வாழ்க்கையை வைந்தால் அதன் விளைவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை யோசிக்கிறது இல்லையா? ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள். வழிபடத்தை சரிப்படுத்து. ஒழுங்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் எடுத்து உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் மண்டாடு, விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு. இன்று சிலர் தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாக வாசிக்கிறதில்ல, படிக்கிறதில்ல, வேதத்தை திறந்து ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை பைபிள சேர்த்துல வந்து திறக்கிறோம், ஆனா அடுத்த வாரம் ஆறு நாட்களும் நாம பைபிளை எப்ப திறக்கிறோம், எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம், எந்தெந்த பகுதியை வாசிக்கிறோம், எந்தெந்த வார்த்தைகளை நாம சிந்திக்கிறோம், கர்த்தருடைய வேதத்துக்கு எந்த அளவுக்கு முதலிடம் கொடுக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். God knows everything but we believe in God. கர்த்தரை நம்புகிறோம், தேவனுடைய பிள்ளைகள். ஆனா தேவன் கொடுத்த வேதத்தை நாம மறந்து போகிறோமே. சண்டே டு சண்டே பைபிளை ஓபன் பண்றதால கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க முடியுமா? நாம சண்டே கிறிஸ்துவனாக இருந்து விட்டால் தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியுமா? நாம் யாருக்காக வாழப்போகிறோம், எதற்காக வாழப்போ? முடிவு என்னப்பா? உன் முடிவு என்ன? நீ எதற்காக வாழப்போறா? யாருக்காக வாழப்போறா? உன் முடிவு என்ன? அதை குறித்து நீ யோசிக்கிறாய். இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்கிறோம் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இப்படிப்பட்ட இந்த பூமியிலே நீ எதை குறித்து அதிகம் யோசிக்கிறாய்? நீ எதற்காக வாழுகிறாய்? எதை தேடுகிறாய்? இப்ப யோசித்துப்பா, யோசித்துப்பா. நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. ஒருவரையும் பிரிகிறது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. நம்மள ஒருவரும் தன்னை விட்டு தூரமாக போகிறது ஆண்டவர் இயேசுவுக்கு விருப்பமே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தந்தை ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். தந்தை உயிரை கொடுத்தளவா இன்னை முன்னையும் அவர் மீட்டிருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும், தேவாதி தேவனை தொழுது கொள்ளவும் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய அநியாயங்களுக்காக தன் உயிரையும் சிலுவையிலே கொடுத்து, தன் உயிரையும் கொடுத்து உன்னில் அன்புக்கு வந்தபடியால் நீ அவரை விட்டு போறது அவருடைய இருதயத்துக்கு மிகுந்த வேதனை. உன்னை உலகம் தேவனை விட்டு பிரிக்கிறது ஆண்டவருக்கு மிகுந்த வருத்தமானது. அவர் நம்மள ஒருவரையும் ஆண்டவர் இயேசு பிரிய விருப்பம் இல்ல. நம்மள ஒருவரும் தன்னை விட்டு தூரமாக போக வேண்டும் என்பது ஆண்டவருக்கு விருப்பம். நான் உன்னை கேட்கிறேன், ஹலோ, பெற்றோரை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க அருமை பெருமையாக பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை விட்டு தூரமாக போகும்போது உங்களுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுதல் சிந்திச்சுப்பார், யோசித்துப்பார். தான் ஆடாவிட்டாலும் சசையாடு பண்ணுவார். பெத்த பிள்ளைகள் நம்ம விட்டு தூரமா போனா நம்முடைய இருதயம் உள்ள வேதனைப்படும். பிள்ளைகளுக்கு அந்த வேதனை தெரியாவிட்டாலும் பெற்ற உள்ளங்கள் துடிக்கவே பாரு. உன்னை பெற்ற கண்மலையை நீ மறந்தாய், உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய் என்று உபாகமத்தில் ஆண்டவர் சொல்றார். உன்னை பெற்ற தாயை நீ மறந்தாய், உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய் என்று ஆண்டவர் ஒரு தாய் சொல்றது போல சொல்றார் பாரு. அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை மறந்து போனார். ஆனா தேவனோ நம்ம இன்னும் மறக்கிறது இல்லை, நம் நினைவாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார், தன்னுடைய ரத்தத்தை சிந்து நம்மை மீட்டிருக்கிறார், நமக்காக சாபங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார், நிந்தனைகள் அவமானங்களை சகித்து எனக்கு என்னை தன்னுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிற அவர் என்னை பிரிய அவருக்கு விருப்பம் இல்லை. உன்னையும் என்னையும் இழக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீ ஆண்டவரை விட்டு தூரமா போறது ஆண்டவருடைய இருதயத்துக்கு வேதனையாக இருக்கிறது. ஒருவேளை உனக்கு அந்த வேதனை இல்லாவிட்டாலும் தன்னை உதிரத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்ட தெய்வத்துக்கு, ரட்சித்த தெய்வத்துக்கு அவரை விட்டு நீ தூரமாய் போகிறது, உலகத்துக்குள்ள போகிறது ஆண்டவருடைய இருதயத்துக்கு வேதனையாக இருக்குது ஐயா. அடாது சிரேகிதத்தால் உடைய சிரேகித்து காருடைய தாருடைய இழுத்துக் கொண்டிருந்தார். நம்ம ஒருவரையும் ஆண்டவர் இழக்கிறது அவருக்கு பொறுப்பம் இல்லை. ஆகவே இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள், ஆண்டவரோடு இருக்கிற உறவை பாதுகாரு. ஒரு காலத்துல நல்லா ஜெபித்தவர்கள் இப்ப காலம் போக 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 குறைஞ்சு 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 கொண்டிப்போ. என்னன்னு கேட்ட, அச்சோ பாஸ்டர் என்ன கேக்குற சரியான வேலை, எனக்கு நேரம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியாது, அது அவருக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு விளங்காது, அவர் அவருக்கு விளங்கும். இப்படித்தான் கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு தம்பி, ஏன் நீ ஊழியை செய்யல, ஊழியத்தை செய்ய அவன் கேட்ட, தம்பி நீ ஏண்டா ஊழியை செய்யல அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு சில காரியங்களை எனக்கு அடுக்கினான். சரி, அவன் பேசி முடிச்ச அப்புறம் நான் அவனை பார்த்து கேட்டேன், சரி இப்ப நான் ஏன் நீ ஊழியை செய்ய கேட்டதுக்காக சில பதில்களை நீ சொன்னாய் அல்லவா, இதே கேள்வியை இயேசு உன்னை பார்த்து கேட்டா இந்த பதிலை நீ சொல்லுவியா? நீ ஏன் ஊழியை செய்ய சொல்லி இயேசு உன்னை பார்த்து கேட்டா எனக்கு சொன்ன பதிலை நீ சொல்ல முடியுமா என்று கேட்ட போது நீ கேட்பாய். மனசாட்சியோட ஒரு ஜபிக்கல, பல காரணங்களை சொல்லலாம். ஏன் நீங்க கடந்த வாரத்தை எடுத்து பாருங்க, கடந்த கிழமையில எத்தனை பேர் நாம ஒழுங்காக மண்டாடிக்க தேவோட முகத்தை தேடி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் நாம் ஆண்டோட செலவழித்திருக்கோம், வேதத்தை எங்க நாம வாசித்திருக்கோம், எப்பொழுது படிச்சிருக்கிறோம், கடந்த வாரம் முழுவதும். ஆனா எத்தனையோ வேதங்களை செய்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை போயிருக்கோம், எத்தனை இடங்களுக்கு போயிருக்கிறோம், ஆனால் ஆண்டவுடைய முகத்தை தேடுத்தானே நமக்கு நேரம் இல்லை. ஐயா, உன்னை படைச்ச தெய்வத்தை தேடுத்தானே உனக்கு நேரம் இல்லை, உனக்கு இஷ்டம் இல்லை. எங்க போறதுக்கெல்லாம் விருப்பம் இருக்குது, எங்க போறதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, ஆனா உன்னை படைச்ச தெய்வத்தை தேடுறதுக்கு, உனக்காக சிறுவேளை மறித்த தெய்வத்தை தேடுவதற்காக உனக்கு நேரம் இல்லை. என்ன பரிதா, ஆகாப் ராஜாவின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு மிகவும் தூரமாய் போறார். ஆண்டவர் உள்ள வேதனைப்பட்டது. எலியான் கிட்ட தீக்கதேசி எழுப்பினார், கர்மல் என்ற பர்வதத்திலே சவால் விட்டார், வானத்திலிருந்து அக்னி இறக்கிற தெய்வமே தெய்வம் என்று சவால் விட்டார், பாகாலின் தீக்கதேசிக்கு 450 பேரை அடுக்கி வைத்தார், தனியோட தீக்கதேசியாய் தேவோட மனுஷனாக சவால் விட்டார். அவருடைய நேரம் வந்தபோது ஆண்டவரை நோக்கி மண்டாடார், ஆண்டவரே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அப்படி அவர் ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிகள் எல்லாம் பட்சித்த போது என்ன நடந்த தெரியுமோ, என்ன நடந்த தெரியுமோ, இஷ்டவேல எல்லாம் தாழ விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்தார். இதுதான் நமக்கு, திஸ் இஸ் த ரைட் பாயிண்ட், வி ஹேவ் டு கம் டு த ரைட் ட்ராக். பாருங்க, வானத்திலிருந்து அக்னி இறங்கி பலியை பட்சித்த போது அங்கே சூழ்ந்திருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தாழ விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொண்டார்கள். அதுவரைக்கும் தாங்கள் விரும்பின கடவுள்களை, நூதனமான கடவுள்களை தெரிந்து கொண்டார்கள், தேவனை மறந்து வாழ்ந்தார்கள். ஆனா அந்த ஜனங்களை திரும்பவும் ஆண்டவர் எலியாவின் தீக்கதரிசி மூலமாக சேர்த்து வானத்திலிருந்து அக்னி இறங்கி அற்புதம் செய்த போது உடனே ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். ஜனங்கள் மனம் திரும்பி தாழ விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று விழுந்து தொழுது கொள்வதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அர்த்தம் என்ன, பலிபீடம் செப்பனிடப்பட்டாயிருது. தேவஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தார்கள். இப்ப எலியா மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்த போதோ ஜனங்கள் தாழ விழுந்து பலிபீடத்தை செப்பனிடுகிறார்கள். தேவனுடன் இருக்கிற உறவை திரும்ப கட்டிக்கொள்கிறார்கள், திரும்ப கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்கிறார்கள், திரும்பவும் ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எனக்கு அறிமானவர்களே, நாம் தேவோட ஜனங்கள் தான், தேவோட பிள்ளைகள் தான், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனா இன்றைக்கு நமக்கு நாம் தேவனோடு நமக்கும் தேவனுக்கு நமக்கும் இருக்கிற உறவு இன்றைக்கு எப்படி இருக்குது, ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கிற ஐக்கியம் இன்றைக்கு எப்படி இருக்குது? ஏதோ வருகிறோம் போறோம், நாட்டுக்கிழ வாரம் பாட்டு பாடுறோம் போறோம் என்று போயிடக்கூடாது. அல்லது கடவுள் வீக் டேஸ்ல முழங்கால் பட்டு ஏதோ ஜெபிக்கணும் என்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவசரமாக நம்ம இருக்குது ஒரு லிஸ்ட், கட்ட 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 ஏ சுபாமத்தில் பிதாவே ஆவே ஓடு. அல்லது காலை எழுந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு படுக்க போறதுக்கு பெட்டில போய் முழங்கால் போட்டு அந்த நேரத்தில் ஓ ஏ சப்பா ஸ்தோத்திரம், கர்த்தாவேதி நல்லவர் அப்படி என்று அவர் ஒரு அவர் ஒரு 2 வார்த்தை சொல்லும் பொழுது அவருக்கு 4 கொட்டாய் வந்துருப்பார். ஏன்னா எல்லாம் எல்லாம் செஞ்சு உடல் எல்லாம் களைச்சி பண்ணி படுக்கைக்கு போற நேரம் பாரு, படுக்க போறேன், ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா ஸ்தோத்திரம், அப்பதான் ஜெபிக்கணும் விருப்பம் வரும். அப்ப ஜெபிக்க உட்காரும் போது களைச்சி போன சரீரம் உடனே தூங்கத்தானே வரும். 4 கொட்டாய் வர கொட்டாய் போட்டு ஏசு டாபத்து திரும்ப அடுத்த நாள் எழுப்பு ஓடு, சிவ போடு, சட்டைய போடு, சட்டை போடு, நேரம் போச்சு ஓடு வேலைக்கு, திரும்ப வேலை முடிஞ்சு வாழை சாப்பிடு, களைஞ்சு படுக்கு, அடுத்த நாள் நேரம் போ, காலம் இப்படியே போயிட்டு. இப்ப அக்டோபர் மாசம் 2012 தொடங்கி 10 மாசம் பறந்துடுது பாரு, இப்பதான் வருஷம் தொடங்குறது போல தோணுது, ஆனா 10 மாசம் பறந்துட்டு காலம் போகுது, அது வேகமாக போகுது. உனக்கு ஒரு காரியம் தெரியுமா, ஒரு நாள் போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கட், ஒரு நாள் கடந்து போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் குறையுது, மறந்துடாது. ஒரு நாள் அஸ்தமிக்கும் போது உடைய வாழ்நாளில ஒரு நாள் குறையுது, காலம் போய்கிட்டே இருக்குது, உடைய வாழ்க்கை குறைஞ்சிட்டே இருக்குது. மறந்துடாத மறந்துடாத மறந்துடாத, உன் காலம் குறையிக்கொண்டே இருக்குது, உன் காலம் குறைஞ்சு கொண்டே இருக்குது. தேவன் உனக்கு அளந்து கொடுத்த நாட்கள் குறைஞ்சு கொண்டே வருது, குறைஞ்சு கொண்டே வருது. ஆனால் எப்பொழுது நீ ஆண்டவரை தேட போகிறாய், எப்பொழுது நீ உடைய பலிபீடத்தை சரிப்படுத்த போகிறாய், எப்பொழுது தேவனோடு இருக்கிற உறவை நீ சரிப்படுத்த போகிறாய், எத்தனை செய்திகளை கேட்டுவிட்டோம், எத்தனை புத்திமதிகளை கேட்டுவிட்டோம், ஆனால் நம்முடைய இறுதி மீன் இலகை இல்லையே. என்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களா என்றால், வனாந்திரத்திலே கோபம் உண்டாக்குறது போல நீங்களும் கோபம் உண்டாக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை உறவை நாம் காத்துக் கொள்வோமே. ஐயா, உலகத்தோடு இருக்கிற உறவை காத்துக்கொள்ள தெரிந்த உனக்கும் எனக்கும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள்ள தெரியாமல் போனது என்ன? தேவன் விரும்புவதை செய், ஆண்டவர் விரும்பாததை விட்டுவிடு. தேவனுக்கு பிடிக்கிறதை தேடு, ஆண்டவனுக்கு பிடிக்காததை விட்டுவிடு. வழிபடத்தை செப்படு, ஆண்டவனுக்கு இருக்கிற ஐக்கியத்தை சரிப்படுத்து. ஆண்டவனோடு இருக்கிற ஐக்கியம் உடைய வாழ்வில் மிகப்பெரிய முக்கியம் என்பதை மறந்துடாதே. உன்னை இழக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை, ஆனா நீயாக ஆண்டவர் விட்டு போயிட்டா அதுக்கு பிற்பாடு உடைய வாழ்வில் விமோசனம். ஒருவேளை சவுலை போல 40 வருஷம் நீ ராஜாவாக அரசாலா விட்டாலும், 40 வருஷம் 50 வருஷம் இந்த உலக பிரகாரமாக நல்லா சாப்பிட்டு நல்லா திண்டு நல்லா குடிச்சு நல்லா உடுத்து போக விடுவிடத்துல போய் செய்ய விடுத்த செய். முடிவு எவ்வளவு காலத்துக்கு அப்படி செய்ய போற, எவ்வளவு காலத்துக்கு எங்க ஓட போற, முடிவு எங்க? கொஞ்சம் யோசிச்சுப்பா. உட படைச்ச தேவனை மறந்துறாரு, உட ரட்சித்த தேவனை மறந்துறாரு. ஆகவே நான் உங்களை அன்போடு இந்த சாயங்கால வேளையிலே உங்கள் பலிபடுத்த செப்பன் இருக்க வேண்டிய கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு அன்பாக புத்தி சொல்றேன். உடைந்து போய் கிடைக்கிற பலிபடுத்த செப்பன் ஆண்டவருடைய வாழ்வில் அற்புதம் செய்வார். முதலாவது செப்பனிடு, அடுத்ததாக அவர் உனக்கு அற்புதம் செய்வார். உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு? ஆனா நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்க, தேவனுடைய பிள்ளைதான், ஆனா ஆண்டவுடைய இருக்கு உறவு உனக்கு எப்படி இருக்கு? யாராதிக்கும் போது தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்கிறார், ஜபிக்கிற போது ஆண்டவுடைய பிரசனத்தை அனுபவிக்கிறார், ஆண்டவுடைய உடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா? கொஞ்சம் யோசி. நீ வேதத்தை வாசிக்கும் போது தேவனோடு பேசுறாரா? உப்பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறாரா? தேவ ஆவியன் நடத்துகிறாரா? எலியா போயிட்டார், ஆனால் எலியாவின் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எனக்கு அருமானவர்களே, கர்த்தரோடு நமக்கு இருக்கிற உறவை நாம் சரிப்படுத்திக் கொள்ளும், ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ளும், பணிபுரத்தை செப்படுத்துவோம். ஆண்டோட வரையை சீக்கிரமாக ஒப்புக்கொடு. கர்த்தருடைய வாழ்வில் ஒரு நன்மை செய்வார். தேவனால குடியாத கூடாத காரியம் என்ன இருக்கு? அவரால் முடியாத காரியம் என்னதான் இருக்கு? நம்முடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்வார். அவரால் முடியாத என்ன? இன்றைக்கும் எலியாவின் தேவன் உயிரோடு தான் இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு அற்புதம் செய்கிறார், இன்றைக்கும் நன்மை செய்கிறார், இன்றைக்கும் நம்மை வாழ வைக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கு. ஆகவே இந்த பக்கம் சாயங்கால வேளையிலே நம்ம எல்லோரும் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்க உறவு சரியா இருக்க, ஆண்டவரை துக்கப்படுத்தி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னா, தேவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கேன்னா, மனம் திரும்பும், ஒழுங்காக ஆண்டோட முகத்தை தேடுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட முகத்தை தேடுவோம். கர்த்தரோட வேதத்தை திறந்து படிப்போம். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். பாவத்தை விட்டு விலகுவோம். கர்த்தருக்காக வாழுவோம். ஆண்டோட வருகை சீக்கிரம், அதோடைய வாழ்நாள் குறைஞ்சிருக்கு என்பதை மறந்தாதே. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். நாம் ஜாவர் அழுதிருப்போம்.